அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அரவிந்தர் எழுதிய த லைஃப் டிவைன் நூலின் 16வது அத்தியாயம் த ட்ரிபிள் ஸ்டேட்டஸ் ஆஃப் சூப்பர் மைண்ட். தமிழில் இதை சத்திய ஜீவியத்தின் 3 நிலைகள் என்று கூறலாம். இதற்கு முந்தைய லைஃப் டிவைன் வெபெக்ஸ் கூட்டம் நடந்து கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆகப் போகின்றன. எனவே இதற்கு முந்தைய அத்தியாயங்களில் என்ன தெரிந்து கொண்டோம் என்பதை இப்போது சுருக்கமாக ஓரிரு வரிகளில் கூறிவிடுகிறேன். முதல் அத்தியாயமான ஹியூமன் ஆஸ்பிரேஷன், இறைவனை நோக்கி உயரம் இதயத்தினாலும் தணிக்க முடியாதது, இறுதி வரை சென்றால் இறைவாழ்வை அடையலாம் என்று கூறுகிறது. இரண்டாவது அத்தியாயம், ஜடமே பிரம்மம், ஆன்மாவே ஜடம் என்பதை மெட்டீரியலிஸ்ட் பொருள்வாதிகள் உணர வேண்டும், அகந்தையை விளக்க வேண்டும். இதை செய்தால் பிரபஞ்ச ஜீவிய நிலையில் உடன்பாடு ஏற்படும் என்கிறது. மூன்றாவது The two negations, the refusal of the ascetic in the அத்தியாயம், ஜடத்தையும் ஆன்மாவையும் பிரபஞ்சத்தை தாண்டிய வரை கடந்த டிரான்சண்டன்ட் நிலையில் அறிய முடியும், வாழ்வை ஜடத்தை துறவி உதறி தள்ளுவது சரியல்ல என்கிறது. நான்காவது அத்தியாயம், ரியாலிட்டி ஆம்னிப்ரெசன்ட், தூய மனிதன் படைப்பில் இருத்தலை இழக்காமல் அசத்திற்குள் நுழைய முடியும் என்று கூறுகிறது. ஐந்தாவது அத்தியாயம், தி டெஸ்டினி ஆஃப் த இண்டிவிஜுவல், இறை ஆன்மா விடுதலை பெற்ற ஆன்மாக்களில் தன்னை வெளிப்படுத்துகிறது, அதனால் தனி மனிதன் முக்கியம், இறைவனோடு தனக்குள்ள ஐக்கியத்தை அவன் திரும்ப பெற வேண்டும் என்பது அவனது விதி என்று கூறுகிறது. ஆறாவது அத்தியாயம், த மேன் இன் த யூனிவர்ஸ், படைப்பின் மூலம் பிரபஞ்சத்தின் மூலம் உலகின் மூலம் மனிதன் தான் யார் என்பதை அறிய முடியும், ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் பிரபஞ்சம் என்று கூறுகிறது. ஏழாவது அத்தியாயமான த ஈகோ அந்த டியூவாலிட்டிஸ், இருமையை உருவாக்குவது அகந்தையே, அகந்தையற்று இருந்தால் ஆனந்தத்தை அடையலாம் என்று கூறுகிறது. எட்டாவது அத்தியாயம், த மெத்தட்ஸ் ஆஃப் வேதாந்திக் நாலெட்ஜ், புலன்களை பற்றியும் புலன்களை தாண்டி எப்படி பரமனையும் பாதாளத்தையும் இணைக்கலாம் என்பதையும் கூறியது. நானே அவன், நீயே நான், நாமே பிரம்மம், அனைத்தும் பிரம்மம் என்ற சூத்திரங்களை பற்றி பேசியது. ஒன்பதாவது அத்தியாயமான த பியூர் எக்ஸிஸ்டன்ஸ், சுய இருப்பான சத்புருஷனை விவரித்தது. பத்தாவது அத்தியாயம், கான்சியஸ் ஃபோர்ஸ், பஞ்சபூதங்களை பற்றியும் சக்தி சமுத்திரத்தை பற்றியும் கூறியது. பதினாறாவது அத்தியாயம், டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், த ப்ராப்ளம், அனைத்தும் சச்சிதானந்தம் என்றால் ஏன் உலகில் துன்பங்களும் துயரங்களும் பிரச்சனைகளும் இருக்கின்றன என்ற கேள்வியை எழுப்பியது. பன்னிரெண்டாவது அத்தியாயம், டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், த சொல்யூஷன், அவனே ஆட்டம், அவனே ஆட்டக்காரன், அவனே அரங்கம் என்று இறைவனின் லீலையை பற்றி விளக்கி கூறியது. பதிமூன்றாவது அத்தியாயம், டிவைன் மாயா, பிரம்மத்தின் ஜீவியமான மாயை பிரபஞ்சத்தை படைக்கும் முறையை விளக்கியது. பதினான்காவது அத்தியாயம், சூப்பர் மைண்ட் அட் கிரியேட்டர், படைப்பது பிரம்மம், சச்சிதானம் என்று பல வகைகளில் கூறினாலும் நடைமுறையில் படைப்பது சத்திய ஜீவியமே என்பதை இந்த அத்தியாயத்தில் ஸ்ரீ அரவிந்தர் விளக்குகிறார். பதினைந்தாவது அத்தியாயம், சுப்ரீம் ட்ரூத் கான்சியஸ்னஸ், இந்த அத்தியாயத்தில் ஸ்ரீ அரவிந்தர் மனத்திற்கும் சத்திய ஜீவியத்திற்கும் உள்ள சில அடிப்படை வேறுபாடுகளை சுட்டிக்காட்டுகிறார். இப்போது நாம் பதினாறாவது அத்தியாயமான சத்திய ஜீவியத்தின் 3 நிலைகள் என்ற அத்தியாயம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். படைப்பில் ஒன்று மட்டுமே உண்டு, ஒரே ஒரு ஜீவன் மட்டுமே உண்டு, அதை ஆங்கிலத்தில் பீயிங் என்கிறோம். ஆனால் நாம் காணும் உலகில் பல இருக்கின்றன. நான் ஒரு ஜீவன், நீங்கள் ஒரு ஜீவன், பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு ஜீவன், எதிர் வீட்டுக்காரர் மற்றும் ஒரு ஜீவன் என்று ஏகப்பட்ட ஜீவன்களை காண்கிறோம். தத்துவம் ஒரே ஒரு ஜீவன் தான் உலகில் உண்டு என்கிறது. நம் அனுபவமோ அதற்கு எதிராக பல ஜீவன்களை காண்கிறது. அதற்கு காரணம் என்ன? படைப்பில் இருக்கும் ஒவ்வொரு ஜீவனும் அகந்தையால் சூழப்பட்டிருக்கிறது, அகந்தையால் ஆளப்படுகிறது. இந்த அகந்தை தான் இருக்கும் ஜீவனை ஒன்றிலிருந்து பிரித்து பலவாக நம்மை உணர வைக்கிறது. அது எந்த அளவுக்கு போகிறது என்றால், நாம் வேறு, அன்னை வேறு என்ற அளவிற்கு சென்று அட்டகாசம் செய்கிறது. நாம் அகந்தையிலிருந்து விலகினால் நம் ஆன்மாவை அறியலாம், நம்முடைய உண்மையான இறைத்தன்மையையும் அறியலாம் என்று ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். படைப்புக்கு முன்பு ஆரம்பத்தில் ஒன்றே ஒன்றுதான் இருந்தது. அந்த ஒன்றே பிரபஞ்சமாக உலகமாக மாறியது என்று கற்றுக்கொண்டோம். அப்படியானால் அந்த ஒன்றுதான் பலவாக தோன்றுகிறது. அப்படி பலவாக தோன்றும் ஒவ்வொன்றும் பல நிலைகளை கொண்டுள்ளது. ஸ்ரீ அரவிந்தர் பிரபஞ்சத்தை படைத்த சத்திய ஜீவியம் மூன்று நிலைகளில் வெளிப்படும் என்கிறார். அந்த மூன்று நிலைகள் பரமாத்மா, ஜீவாத்மா, அகந்தையிலிருந்து முன்னேறும் ஆன்மா. இந்த அத்தியாயம் சத்திய ஜீவியம், இறைவன், ஜீவாத்மா, அகந்தையிலிருந்து விலகும் ஆன்மா என்ற மூன்று நிலைகளை ஏற்றதை பற்றி விரிவாக பேசுகிறது. இந்த அத்தியாயத்தில் உள்ள முக்கியமான கருத்துக்கள்: தன் ஒருமையிலிருந்து மாயை மூலம் ஈஸ்வரன் உலகை படைத்தார். சர்வமும் பிரம்மம் என்பது நம் கருத்து. சத்தின் சுபாவம் சித், ஆனந்தம். இறைவன் செயல்படுவது லீலை, செயலில் இறைவன் லீலையை அனுபவிக்கிறான். அஞ்ஞானத்தால் நாம் மறந்த லீலையின் ஆனந்தத்தை பிரம்மம் நம்முள் ஆத்மாவாக அனுபவிக்கிறது. சச்சிதானந்தத்தை மட்டும் தேடினால் நமக்கு உலகம் வேண்டுமா, மேலுலகம் வேண்டுமா என்று முடிவு செய்ய வேண்டிய தேவை கட்டாயம் ஏற்படுகிறது. நமக்கோ இரண்டும் வேண்டும். உலகத்தையும் சொர்க்கத்தையும் நமக்கு இணைத்து காட்டுவது சத்திய ஜீவியம். உலகை சொர்க்கத்திற்கும் சொர்க்கத்தை உலகத்திற்கும் எடுத்து கூறுவது சத்திய ஜீவியம். காரண காரியம் என்னும் சட்டம் காலத்தை இடத்துடன் இணைக்கிறது. மனம் ஐக்கியத்தை இழப்பது போல சத்திய ஜீவியம் இழப்பதில்லை. இறைவன் சரணத்தால் நகர்ந்து சுய ஞானம் பெற்று அதை செயலாக்கும் திறன் பெற்று தன்னுள் உள்ள சத்தியங்களை கண்டு அவற்றை காலத்தை கடந்த வித்தாக மாற்றி சித்திப்பது சத்திய ஜீவியம் என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். இறைவன், ஜீவாத்மா, அகந்தையிலிருந்து விலகிய ஆன்மா என்ற மூன்று நிலைகளை சத்திய ஜீவியம் ஏற்கிறது. முதல் நிலை காலத்தை கடந்த சத்திய ஜீவியம், ஒன்றுள் பல, பலவும் ஒன்று என்ற இறைவன் நிலை. இரண்டாம் நிலை ஜீவாத்மா. மூன்றாம் நிலை அஞ்ஞானத்தில் உள்ள ஜீவனின் பல்வேறு நிலைகள். இம்மூன்றும் ஒரே சத்தியத்தை அனுபவிக்கும் மூன்று நிலைகள். இவை காலத்தால் முந்தையது பிந்தையது என்பதில்லை. அநித்தியமான காலம் மீண்டும் மீண்டும் வருவதால் அது நித்தியமாகிறது. நாம் பிரம்மத்தை நாடுவதால் பிணக்கும் வாதமும் பிரிவும் நமக்கு தேவையில்லை. இவைதான் இந்த அத்தியாயத்தில் உள்ள முக்கியமான கருத்துக்கள். நான் இந்த மூன்று நிலைகளை பற்றி ஓரிரு வரிகள் மட்டுமே பேசப்போகிறேன். மற்றபடி அப்ரஹெண்டிங் சூப்பர் மைண்ட், காம்ப்ரஹெண்டிங் சூப்பர் மைண்ட், ஈஸ்வரன் இவற்றையெல்லாம் ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் விளக்கமாக எழுதியுள்ளார் பரம்பொருள் என்ற புத்தகத்தில். அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நான் அன்னை எழுதிய சில செய்திகளையும் அவர் எழுதிய நாடகம் ஒன்றை பற்றியும் பக்தர்களுக்கு உதவும் சில நிகழ்ச்சிகளை பற்றி மட்டுமே இப்போது பேசப்போகிறேன். பரமாத்மா படைப்பின் நாயகனாக விளங்குகிறது. அது படைப்பை கடந்தும் இருக்கும், படைப்பையும் நிகழ்த்தும். ஜீவாத்மா மேற்பரப்பிற்கு பின்னால் இருப்பதை அறியும். தான் ஒன்றின் ஒரே உருவம்தான் என்பதையும், ஒன்று பெற்றுள்ள பிற உருவங்களும் தானே என்பதையும் அறியும். அகந்தை மட்டுமே தன்னை பிறரிலிருந்து வேறுபட்ட ஒருவனாக அறியும். பரமாத்மா, ஜீவாத்மா என்ற வார்த்தைகள் எல்லாம் வெறும் வார்த்தைகளாகத்தான் நம்மில் பெரும்பாலோருக்கு இருக்கிறது. முதலில் நாம் அகந்தையிலிருந்து அகன்று தூய்மையாக வேண்டும். அப்போதுதான் ஜீவாத்மா, பரமாத்மா போன்ற வார்த்தைகளின் பொருள் என்ன என்பது நமக்கு விளங்கும் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். நம் அனைவருக்கும் அள்ள அள்ள குறையாமல் வற்றாத ஜீவநதியாக தெள்ள தெளிவாக அகந்தை இருக்கிறது. எதில் குறைவு இருந்தாலும் அகந்தையில் மட்டும் நமக்கு குறைவு இருப்பதே இல்லை. நம் வாழ்வில் உள்ள ஒவ்வொரு செயலிலும் அன்னையின் சக்தி வெளிப்படாமல் இருப்பதற்கு நம் ஒவ்வொரு கணமும் அகந்தையோடு இருப்பதுதான் முக்கியமான காரணம். அகந்தையை விளக்கும் போதெல்லாம் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீர்வதையும் வாய்ப்புகள் நிறைவேறுவதையும் காணலாம். எனவே நாம் அகந்தையிலிருந்து விடுபட முயற்சி எடுக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகிறது. பக்தர் ஒருவர் வலைதளம் ஒன்றை, வெப்சைட் ஒன்றை நடத்தியிருந்தார். அதற்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு கம்பெனி மாதம் மாதம் ஒரு தொகையை காசோலை மூலம் அனுப்பி வைக்கும். 7ஆம் தேதிக்குள் காசோலை வந்துவிடும். அந்த காசோலை வந்த பின்தான் பல செலவுகளை பக்தர் செய்ய வேண்டும். சென்ற மாதம் 10ஆம் தேதி ஆகியும் காசோலை வரவில்லை. உடனே மனைவியை கூப்பிட்டு, செக் இன்னும் வரவில்லை, நம்மிடம் ஏதாவது குற்றம் குறை இருந்தால்தான் தாமதம் ஏற்படும், எனவே உன்னிடம் இருக்கும் குறையை மாற்றிக்கொள்கின்றார். மனைவிக்கு வந்ததே கோபம். இந்த வில்லங்கமான பேச்சுக்கெல்லாம் வேறாலை பாருங்கள், என் பெயரில் வரும் காசோலைக்கு நான் பொறுப்பில்லை, என் மனைவிதான் பொறுப்பு என்று நீங்கள் கூறுவது எனக்கு தெரிந்தவரை ஸ்ரீ அரவிந்தரின் ஆன்மீகம் இல்லை, இது புது வகையான வித்தியாசமான ஆன்மீகமா இருக்கிறது என்று கூறிவிட்டு தன் வேலையை பார்த்து போய்விட்டார். பக்தர் 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை வாசலுக்கு சென்று குரியர் வருகிறதா, தபால் வருகிறதா என்று பார்த்து கொண்டிருந்தார். தினமும் பார்த்தார். தேதி 12 ஆகிவிட்டது, ஒன்றும் வரவில்லை. 12ஆம் தேதி மாலை தபால் பெட்டியில் ஏதோ ஒரு தபால் சுருகியிருப்பது போல் கண்ணில் பட்டது. பாய்ந்தோடி சென்று என்னவென்று பார்த்தார். அது அவருக்கு வந்த செக் இல்லை, அது பக்கத்து வீட்டுக்காரருக்கு வங்கியிலிருந்து வந்திருந்த கடிதம். தவறுதலாக பக்தரின் தபால் பெட்டியில் போடப்பட்டிருந்தது. அதை அப்படியே விட்டுவிட்டு திரும்ப எத்தனைத்தார். அப்போது பக்தருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. இக்கடிதத்தில் அவருக்கு என்ன முக்கியமான செய்தி இருக்கிறதோ, தன்னை போலத்தானே அவரும் காத்துக் கொண்டிருப்பார். இந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு போய் அவரிடம் கொடுப்பதால் எனக்கு ஒரு கௌரவ குறைச்சலும் இல்லை, தபால்காரத்தான் செய்ய வேண்டும் என்று நான் ஏன் எதிர்பார்க்க வேண்டும் என்று நினைத்தபடி கடிதத்தை எடுத்துக்கொண்டு பக்கத்து வீட்டுக்கு சென்றார். பக்கத்து வீட்டுக்காரரிடம் கொடுத்து விட்டு திரும்பினார். வீட்டு வாசலில் DHL கொரியரிலிருந்து வந்திருந்த பட்டுவாடா பணியாளர் செக்கோடு பக்தருக்காக காத்துக் கொண்டிருந்தார். அகந்தையை விட்டுவிட்டு நல்லெண்ணத்தோடு செயல்படும் போது பிரச்சனைகள் உடனுக்குடன் தீர்வதை கண்கூடாக பக்தர் கண்டார். இப்போது ஒரு சந்தேகம் வரலாம், அடுத்தவருக்கு நாம சேர்ந்து உதவக்கூடாது என்று ஒரு சட்டம் இருக்கிறதே, அப்படி இருக்கும்போது இவர் பாட்டுக்கு இந்த கடிதத்தை பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுத்தது எப்படி சரியாகும்? இந்த கேள்வி நியாயமானதுதான். ஆனால் பிரச்சனை உதவி செய்வதோ உதவி செய்யாமல் இருப்பதோ இல்லை, அகந்தையோடு கூடிய மனப்பான்மைதான் பிரச்சனை. உதவி செய்வது அகந்தை மனப்பான்மை கொண்டது என்றால் பிரச்சனை வரும். உதவி செய்வது அகந்தை மனப்பான்மையை அகற்றுவதற்காக என்றால் பிரச்சனை தீரும். இந்த நிகழ்ச்சியில் பக்தர் தன் தந்தை தன் அகந்தையை அகற்றுவதற்காக பக்கத்து வீட்டுக்காரருக்கு உதவி செய்தார். அது பக்தரது பிரச்சனையை தீர்த்தது, நன்மையை பெற்று தந்தது. அகந்தையின் வெளிப்பாடுள்ள மற்றொரு நிகழ்ச்சியை இப்போது பார்க்கலாம். பக்தை ஒருவர் இணையம் மூலம், இன்டர்நெட் மூலம் வீட்டிலிருந்தே வேலை பார்த்து வந்தார். எனவே அவரது வேலையின் ஜீவநாடி இன்டர்நெட். அவருக்கு இன்டர்நெட்டில் இணையத்தில் திடீரென்று ஒரு நாள் பிரச்சனை வந்துவிட்டது. தொலைபேசி வேலை செய்யவில்லை. பதறி போன பக்தை BSNL-க்கு உடனே புகார் செய்தார். அத்தோடு இருக்கவில்லை, BSNL-இல் அவருக்கு தெரிந்த அதிகாரி ஒருவர் இருந்தார். அந்த அதிகாரியிடம் சொன்னால் நிச்சயம் பிரச்சனை தீரும் என்று நம்பினார். எனவே அவரிடம் சொல்வதற்கு சென்றார். ஆனால் அந்த அதிகாரி 3 நாள் விடுப்பில் போயிருந்தார். 3 நாட்கள் இன்டர்நெட் இல்லாமல் இருப்பது எப்படி என்று மனம் பதறியது. அதற்கு பின் அன்னையின் ஞாபகம் வந்தது. 10 நிமிஷம் பிரார்த்தனை செய்தார். பின் பாய்ந்தோடி சென்று போனை எடுத்து சரியாகிவிட்டதா என்று பார்த்தார். போன் சரியாகவில்லை. மீண்டும் 10 நிமிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு மீண்டும் போனை எடுத்து பார்த்தார். அப்போதும் சரியாகவில்லை. இப்படியே பகல் பூராம் செய்த போதும் BSNL-இடம் இவரது பாட்சா பலிக்கவில்லை. மதியம் உணவிற்கு வந்த கணவரிடம் தன்னுடைய ஆன்மீக முயற்சிகளை பற்றி விளக்கமாக கூறினார். நீ எதற்கு அதிகாரி மீது நம்பிக்கை வைக்கிறார்? BSNL எவ்வளவு பெரிய நிறுவனம், அங்கு எத்தனையோ அதிகாரிகள் இருப்பார்கள் என்றார் கணவர். அப்போதுதான் பக்தைக்கு தன் தவறு விளங்கியது. தனக்கு அதிகாரி ஒருவரை தெரியும் என்பதால் அந்த அதிகாரியை விட பெரிய நிறுவனத்தை நம்பாமல் அதிகாரியை நம்பியதே தவறு என்று புரிந்தது. அதை விட பெரிய தவறு அன்னையை நம்பாமல் நிறுவனத்தை நம்புவது என்பதும் புரிந்தது. அகந்தை தன் அறிவையும் தன் திறமையையும் தனக்கு தெரிந்தவர்களை மட்டும் நம்புவது போன்றவற்றை செய்ய வைத்துவிட்டது. இனிமேல் இதுபோல் நடந்து கொள்ளக்கூடாது என்று நினைத்தார். அதே நேரத்தில் தொலைபேசி மணி அழைத்தது. நாங்கள் பிஎஸ்என்எல் இருந்து பேசுகிறோம், இப்போது இணைப்பு சரியாக இருக்கிறதா பாருங்கள் என்று ஒரு அதிகாரி கூறினார். பக்தை பிரச்சனை வந்ததும் அதை சமர்ப்பணம் செய்துவிட்டு வேறெதையும் செய்யாமல் அன்னையை மட்டும் அழைப்பது மிக உயர்ந்த ஆன்மீக முயற்சி. ஆனால் நம்மில் பெரும்பாலானோருக்கு அதை செய்ய முடிவதில்லை என்பதால் நம்மால் செய்யக்கூடியவற்றை செய்துவிட்டு நம்மில் நம் திறமையில் நம் அகந்தையில் நம்பிக்கை வைக்காமல் அன்னையின் மீது நம்பிக்கை வைப்பது நடைமுறையில் நல்ல பலன்களை பெற்றுத்தரும். நாம் எதற்கு சமர்ப்பணம் செய்கிறோமோ அதாக மாறிவிடுவோம் என்று ஒரு ஆன்மீக கருத்து உண்டு. சமர்ப்பணம் செய்வதென்றால் நம் அகந்தையை விட்டுவிட்டு சத்திய ஜீவியத்தின் அடுத்த நிலைக்கு உயர்வது. நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது, அது எந்த தடையும் இல்லாமல் கடலில் பாய்ந்து கலக்கும் போது கடலாக மாறிவிடுகிறது. சமுத்திரம் எனக்கு பிடிக்கும், சமுத்திரத்தை நான் வணங்குகிறேன் என்று நாளெல்லாம் கூறிவிட்டு சமுத்திரத்தோடு கலக்காமல் இருப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நதி செய்தால் அது ஒருபோதும் கடலாக முடியாது. அன்னையின் புகைப்படத்தை வைத்துக் கொண்டு நாளெல்லாம் மதர் மதர் என்று கூறிக்கொண்டிருந்து விட்டு அகந்தையை விடாமல் இருந்தேன் என்றால் நான் ஒருபோதும் அன்னையோடு அன்னையின் அருளோடு கலக்க முடியாது. நம்மை அன்னையிடமிருந்து பிரிக்கும் அகந்தையை எந்த செயல்களில் எல்லாம் விட்டுவிடுகிறோமோ அந்த செயல்கள் எல்லாம் அன்னையின் அருளால் நிறையும். எந்த செயலாவது கூடி வராமல் இருந்தால் அங்கு என் அகந்தை செயல்படுகிறது என்ற அர்த்தம். வேறு எந்த மேலோட்டமான அர்த்தமோ உள்ள அர்த்தமோ அதற்கு இருக்க முடியாது. ராமலிங்க வள்ளலார் அகந்தை இன்றி இருந்தார். அதனால் அவர் வாடிய பெயரை கண்டபோது அவரும் வாடினார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அகந்தையின்றி ஹனுமன் உபாசனை செய்யும் போது குரங்கின் தன்மைகளோடு நடமாடியதாக அவரது வரலாறு கூறுகிறது. அகந்தையின்றி நாம் அன்னையை வணங்கினால் நமக்கும் அன்னையின் தன்மைகள் வந்துவிட வாய்ப்புண்டு. உலகின் முக்கிய நிகழ்ச்சிகள் என்று நான்கு நிகழ்ச்சிகளை ஸ்ரீ அரவிந்தர் குறிப்பிடுகிறார். ட்ராய் யுத்தம், இயேசுநாதரை சிலுவையில் அறைந்தது, பிருந்தாவனத்தில் கிருஷ்ணலீலை, குருஷேத்திரத்தில் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தது. இந்த நான்கு நிகழ்ச்சிகளிலும் மிகவும் முக்கியமானது பிருந்தாவனத்தில் கிருஷ்ணலீலை. பிருந்தாவனத்தில் கோபியரோடு கிருஷ்ணர் இருந்தபோது சைக்கிக் எனப்படும் சைத்தியம் உருவாகியதாகவும் அப்போதுதான் படைப்பில் முதல் முதலில் பக்தி பிறந்ததாகவும் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். அதற்கு முன்பு இறை வழிபாடு என்பது வேள்விகளாலும் தவத்தாலும் ஞானத்தாலும் செய்யப்பட்டது. தவமும் யாகங்களும் அகந்தை இருக்கும்போதும் செய்ய முடியும். ஆனால் பக்தி என்பது அகந்தையை விட்டு தன்னை முழுமையாக தந்து இறைவனோடு கலக்கும் போதுதான் பூரணம் அடைய முடியும். அன்னை ராதையின் பிரார்த்தனை என்ற தலைப்பில் ஒரு பிரார்த்தனையை எழுதியிருக்கிறார். அது அகந்தையை விளக்கும். கண்ட முதல் கணமே என் ஜீவனின் தலைவனாகவும் என் இறைவனாகவும் நான் அறிந்தவனே, என் காணிக்கையை ஏற்றுக்கொள். என் எண்ணங்கள், என் உணர்ச்சிகள், என் இதயத்தின் மிகை உணர்வுகள், என் புலன் உணர்வுகள், என் வாழ்வின் இயக்கங்கள் அனைத்தும் நீயே. என் உடலின் ஒவ்வொரு அணுவும் நீயே. என் குருதியின் ஒவ்வொரு துளியும் நீயே. நான் முழுமையாக மொத்தமாக உனக்கு மட்டுமே உரியவள். நான் மிச்ச மீதியின்றி உனக்கு மட்டுமே உரியவள். நான் எதுவாக வேண்டுமென்று நீ விருப்புறுதி கொள்கிறாயோ நான் அதுவாக ஆவேன். நீ எனக்காக தேர்ந்தெடுப்பதுவே எனக்கு விருப்பமானது. வாழ்வோ மரணமோ, இன்பமோ துன்பமோ, சுகமோ துக்கமோ உன்னிடமிருந்து வருவது மட்டுமே எனக்கு ஒப்பானது. உன் பரிசுகள் ஒவ்வொன்றும் எனக்கு இறைவன் தருவது. அவை ஒவ்வொன்றும் எப்போதும் உன்னத பேரின்பத்தை உடனழைத்து வருகின்றது. கோபியர் அகந்தையை விட்டுவிட்டு பக்தியில் சிறந்து விளங்கியதற்கு அவர்களிடம் சைக்கிக் என்ற சைத்தியம் பிறந்ததே காரணம். நம் அனைவரிடமும் அந்த சைத்தியம் இருக்கிறது. ஆனால் நம் பக்தியோ தரமோ வெவ்வேறு நிலைகளில் இருக்கிறது. கோபியரின் பக்தியை பற்றி ஸ்ரீ அரவிந்தர் பல இடங்களில் எழுதியிருக்கிறார். பக்தி மிகுந்த கோபியரில் தலை சிறந்தவள் ராதை. ராதையிடம் அகந்தை என்பது துளியும் இல்லை. தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணம் செய்தாள், சமர்ப்பணம் செய்தாள். அதனால் அவளே இறைவனாக இருந்தாள். இறைவனோ தன்னை ராதையாக உணர்ந்து அவளது சுகதுக்கங்களை ஏற்றுக்கொண்டான். ஒருமுறை ராதையின் மீது பொறாமை கொண்ட பிற கோபியர் அவளிடம் ஒரு கிண்ணம் நிறைய கொதிக்கும் பாலை கொண்டு வந்து தந்தனர். கண்ணன் இப்பாலை உன்னிடம் தரச் சொன்னான் என்று பொய் சொல்லினர். இறைவனிடமிருந்து வருவது எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் ராதை கொதிக்கும் பாலை உடனே பருகிவிட்டாள். ஆனால் அவளுக்கு ஒன்றும் ஆகவில்லை. அன்று மாலை கிருஷ்ணன் புல்லாங்குழல் ஊதவில்லை. கோபியர் ஏன் என்று கேட்டபோது, என் நாக்கும் வாயும் பொசுங்கி போய் புண்ணாக இருக்கின்றன என்றார். அன்னையிடமிருந்து நமக்கு கொதிக்கும் பால் வந்தால் நம்மில் எத்தனை பேரால் அதை பருக முடியும்? நமக்கு நம் அகந்தைக்கு பிடித்தது போல் இருந்தால்தான் நம்மால் அன்னை தருவதையும் ஏற்க முடியும். அன்னை தருவது மிதமான இளம் சூட்டில் பாதாம் பாலாக இருந்தால் மட்டுமே நம் வாய் திறக்கும். இதை பற்றி பேசும்போது இன்னொன்றும் சொல்ல வேண்டும். அன்னையையே நினைத்துக் கொண்டிருக்கும் ஒரு உயர்ந்த பக்தர் அன்னையின் தன்மைகளை பெற்றுவிடுவதுண்டு. அப்போது அவர் மீது அன்பு கொண்டு அவரை சுற்றி இருப்போரெல்லாம் தங்களது ஒவ்வொரு செயலிலும் சொல்லிலும் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. கவனம் குறைந்தால் அது உயர்ந்த பக்தரை பாதிக்கும். எல்லா இடங்களிலும் அன்னை இருக்கிறார், எல்லாருமே அன்னைதான் என்று புதர்க்கம் பேசி செயல்படுபவருக்கு சிறிய பாதிப்பு வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் தவறு என்று தெரிந்தோ தெரியாமலோ பொய்யை ஏற்றுக்கொண்டவருடைய குருவிற்கு கிருஷ்ணனின் வாய் வெந்தது போல கடுமையான சோதனை ஏற்படக்கூடும். ராதையின் செயல் மிக உயர்ந்ததுதான் என்றாலும், அது அவளது பக்திக்கு எடுத்துக்காட்டாக இருந்தாலும், பொய் மூலம் வருவதை ஏற்க மறுத்திருந்தால் கிருஷ்ணனின் வாய் வெந்திருக்கார். எனவே அன்னை பக்தர்களாகிய நாம் நமக்கு ஒத்துவராத இடங்களில் எல்லா இடத்திலும் அன்னை இருக்கிறார் என்று குதர்க்கம் பேசிக்கொண்டு தனக்கும் தான் தேர்ந்திருக்கும் நிறுவனத்திற்கும் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாது. சில சமயங்களில் உயர்ந்த மனப்பான்மையோடு இறைவனுக்கு சேவை செய்வோம். ஆனால் விழிப்புணர்வு இல்லாத உலகம் அதை அகந்தை என்று பழிக்கும். அன்னை பக்தர்கள் அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மணக்கும் மலர்கள், இனிக்கும் கனிகள், துள்ளும் மான்கள், தழுவும் தென்றல், அசையும் கொடிகள், பறக்கும் பறவைகள் எல்லாமே கண்ணனின் பெயரை சொல்ல வேண்டும். அப்பெயரை இடைவிடாது தான் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு நாள் ராதைக்கு தோன்றியது. ஆனால் இவற்றில் கிளியை தவிர வேறெதுவும் பேசுமா என்று ராதைக்கு தெரியாததால் தன் தந்தை விருஷபானுவிடம் கூறி 80 கிளிகள் வாங்கினாள். ஏன் 80 வாங்கினால் என்றால், கண்ணனுக்கு 8 தான் பிடிக்கும். அவன் 8வது பிள்ளையாக அஷ்டமியில் பிறந்தான். அவனுக்கு 8 பிரிய கோபியர், 8 பிரிய ராணியர். 8 கோபியரில் ராதாவும் சந்திரபலியும் பிரியமானவர்கள். 8 ராணிகளில் ருக்மிணியும் பாமாவும் பிரியமான மனைவியர். ராதை கிளிகளுக்கு விதவிதமான கனிகளை கொடுத்து கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கூற பழக்கினார். அவைகளுக்கு பழங்கள் வாங்க விருஷ்ணபானு தன் வருமானத்தில் தினமும் கணிசமான தொகையை செலவழிக்க வேண்டியதாகிவிட்டது. மொத்த சொத்தும் போனால்தான் என்ன, கிருஷ்ணா என்ற பெயரை செவிமடுப்பதால் தான் பெறும் இன்பத்திற்கு விலை மதிப்பேது என்று ராதை நினைத்தார். அந்த நிகழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி ஒரு வாரம் தான் நீடித்தது. கிளிகள் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்ல ஆரம்பித்த ஒரு வாரம் கழித்து கண்ணனைக்கான அவன் எப்போதும் இருக்கும் மரத்தடிக்கு ராதை சென்றார். அங்கோ கண்ணன் சந்திரபலி என்ற கோபியோடு பேசிக் கொண்டிருந்தான். இந்த சந்திரபலியை பற்றி ஸ்ரீ அரவிந்தர் எழுதியிருக்கிறார். அவர்கள் இருவரும் பேசுவதை பார்த்தபோது ராதைக்கு சந்தோஷமாக இருந்தது, பொறாமை வரவில்லை. ஏன் பொறாமை வரவில்லை என்றால், அவளிடம் சைக்கிக் பீயிங் ஆக்டிவாக இருந்தது. அவர்களது இன்பம் கெடாதவாறு சத்தமின்றி சற்றே தள்ளி அமர்ந்தார். அப்போது கண்ணன் சந்திரபலியிடம் சொன்னது ராதைக்கு தெளிவாக கேட்டது. எனக்கு பிரியமான சந்திரபலியே, வர வர எனக்கு ராதையின் வீட்டின் வழியே போகவே பிடிக்கவில்லை என்றான் கண்ணன். சந்திரபலியின் முகம் மலர்ந்தது. அப்படி சொல் கிருஷ்ணா, ராதையை பித்து பிடித்தவள் என்றாள் சந்திரபலி. அவள் ராதையைப் போல உயர்ந்த குணம் கொண்டவள் அல்ல. ராதையிடம் எனக்கு பிடித்ததே அவளை பிடித்த பித்துதான். என் பிரச்சனை வேறு. நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு கணமும் ராதையின் பெயரை கேட்கத்தான் பிரியப்படுகிறேன். அந்த அறிவற்ற ராதையோ தன் கிழிகளுக்கு என் பெயரை அல்லவா சொல்லிக் கொடுத்து கேட்க வைத்திருக்கிறாள் என்றான் கண்ணன். சந்திரபலி, கண்ணா, இனி ராதையின் பெயரே கேட்டுக்கொண்டிரு, நான் போகிறேன் என்று கூறிவிட்டு கோபமாக சென்று விட்டாள். அந்த கணமே வீடு திரும்பிய ராதை கண்ணன் பெயரை கூறிக்கொண்டிருந்த கிளிகளை வானத்தில் பறக்க விட்டாள். ரிஷபானவை புதிதாக 80 கிளிகளை வாங்க வைத்து அவற்றை ஓயாமல் ராதே ராதே என்று சொல்ல பழக்கினாள். கோபியர் எங்கு கூடினாலும், பார்த்தாயா ராதையின் கர்வத்தை, அவளுக்கு அகம்பாவம் வந்துவிட்டது என்று இடிமொழி கூறி மகிழ்ந்தனர். பின்னணி தெரிந்த சந்திரபலியோ மௌனமாக இருந்து விட்டார். ஆனால் அதை பற்றியெல்லாம் யோசிக்க ராதைக்கு ஏது நேரம்? நான் கர்வியாக அகம்பாவியாக இருந்து விட்டு போகிறேன். கண்ணன் விரும்பியபடி அவன் இனி ராதே என்ற பெயரை ஓயாமல் கேட்டுக்கொண்டிருந்தால் அது போதும் எனக்கு என்று நினைத்துக் கொண்டாள் ஆனந்தமே உருவான ராதை. அன்னையின் சேவையில் நம்மனம் தூய்மையாக இருக்கும்போது பிறர் நம்மை அகம்பாவி என்று குறை கூறினால், நம்மிடம் தவறு எதுவும் இல்லை என்றால் நாம் அதை பற்றி கவலைப்படக்கூடாது என்பதுதான் இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி நம் அனைவருக்கும் தெரியும். அவர் அரவிந்தர் அருகிலேயே இருந்தவர், அன்னையை பார்த்திருக்கிறார். ஆனால் அவர் வறுமையில் தான் இருந்தார். ஏனப்படி? எவ்வளவு உயர்ந்த மனிதராக இருந்தாலும் இறைவனிடம் முழுமையாக சரணடைவது எல்லோருக்கும் சாத்தியமில்லை. அவர் அன்னையை முழுமையாக அறிந்து கொண்டு அவரிடம் தன்னை சரணாகதி செய்த முயற்சி செய்யவில்லை. அதுதான் அவரது பிரச்சனை. பாரதியார் மாதம் 6 ரூபாய் வாடகையுள்ள காற்றும் வெளிச்சமும் வராத சிறிய வீடு ஒன்றில் வசித்து வந்தார். அது ஸ்ரீ அரவிந்தர் வசித்து வந்த வீட்டிற்கு மிக அருகில் இருந்த வீடு. ஒரு நாள் அவரது மனைவி செல்லம்மாள் பக்கத்து வீட்டுக்காரரிடம் சென்று, எனக்கு அவசரமாக 6 ரூபாய் தேவைப்படுகிறது, என் கணவர் உட்கார்ந்து கவிதை எழுதும் நாற்காலியை எடுத்துக்கொண்டு 6 ரூபாய் கொடுங்க என்று கேட்டார். அது 3 ரூபாய் கூட பெருமானம் இல்லாத நாற்காலி என்றாலும் நண்பர் என்பதால் 6 ரூபாய் கொடுத்து அந்த நாற்காலியை பக்கத்து வீட்டுக்காரர் வாங்கி கொண்டார். அப்பணத்தை வைத்து அந்த மாத வாடகையை செல்லாமல் கட்டிவிட்டார். மாலையில் வீட்டிற்கு வந்த பாரதியார் நாற்காலி எங்கே என்று கேட்டார். அது வாடகை பணமாக மாறிவிட்டது என்று செல்லம்மாள் கூறியதும் காற்றும் வெளிச்சமும் வராத இருண்ட அறையில் உட்கார்ந்து கொண்டு உற்சாகமாக எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று பாடினார். அனைத்திலும் இறைவனை கண்ட அவரால் அன்னையில் ஆண்டவனை காண முடியவில்லை. அதன் பின்பு சில வருடங்கள் கழித்து நம் எல்லோருக்கும் தேசாந்திர தண்டனை தரப்போகிறார்கள், அதனால் பாண்டிச்சேரியை விட்டுவிட்டு வேறெங்காவது போய்விடுவோம் என்று பாரதியார் ஸ்ரீ அரவிந்தரிடம் கூறினார். ஸ்ரீ அரவிந்தர் அது கூடாது என்றார். பாரதியாரையும் போக வேண்டாம் என்றார். ஆனால் பாரதியாரோ கேட்கவில்லை. தன் விருப்பம் போல சென்னைக்கு கிளம்பினார். கடலூரில் சில நாட்கள் சிறைப்பட்டார். அதன் பின் சென்னையில் யானையால் தள்ளப்பட்டார். ஸ்ரீ அரவிந்தரே நேரடியாக அறிவுரை சொன்னாலும், அன்னையை நேரடியாக காணும் பாக்கியம் இருந்தாலும், அன்னையை நமக்கு எடுத்து கூறுபவர் அருகிலேயே இருந்தாலும், எப்பேற்பட்ட உயர்ந்த மனிதனும் அகந்தையால் உந்தப்பட்டு தன் விருப்பப்படி நடந்து பிரச்சனையை வரவழைத்துக் கொள்கிறார்கள். பாரதியார் போன்ற அறிவாளிகளே ஆன்மீக அகந்தையால் இப்படி நடந்து கொள்ளும் போது நம்மை போன்ற எளிமையான பக்தர்களை பற்றி கூற என்ன இருக்கிறது? நான் நல்லவன், தவறு செய்யாதவன் என்ற எண்ணம் நம்மில் பலருக்கு உண்டு. இது அகந்தையின் மற்றொரு வெளிப்பாடு. வாழ்க்கை நல்லவனுக்கு பலன் தருவதில்லை, வல்லவனுக்குத்தான் பலன் தருகிறது. அன்னை வாழ்வை விட வலிமையானவர் என்பதால் அன்னையின் கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வாழ்வை மீறி அன்னை பலன் தருகிறார். வாழ்க்கையில் இருப்பவர்கள் இது நல்லதில்லை என்று நினைப்பது சமர்ப்பணமான அன்னை வாழ்வில் நல்லதாக கூட இருக்கக்கூடும். இளைஞர் ஒருவர் தன்னோடு படித்த பெண்ணை காதலித்தார். அந்த பெண்ணின் தகப்பனார் ஒரு காவல் அதிகாரி. இது கூடி வருமா என்று பெண் பயந்த போது அந்த பையன் சொன்னார், நான் நல்லவன், நன்றாக படித்திருக்கிறேன், நல்ல குடும்பத்தை சேர்ந்திருக்கிறேன், உன் தகப்பனார் சந்தோஷமாக நம் காதலுக்கு ஒப்புதல் தருவார் என்றார். ஆனால் நடந்தது வேறு. நம் சமூகத்தில் ஜாதி அமைப்பு வலுவாக இருப்பதை அந்த இளைஞர் மறந்துவிட்டார். காவல் அதிகாரி வேறு ஜாதியைச் சேர்ந்த இந்த இளைஞரை கடுமையாக தண்டித்து நிந்தித்து ஊரை விட்டு விரட்டிவிட்டார். 3 ஆண்டுகள் கழித்து அந்த பெண்ணை இந்த இளைஞர் மீண்டும் சந்தித்தார். நாம் திருமணம் செய்து கொள்வோம் என்றார். பெண் மீண்டும் பயந்தார். தன் தகப்பனாரின் ஒப்புதல் இல்லாமல் திருமணம் செய்து கொள்வது முறையல்ல என்றார். அதற்கு அந்த இளைஞர், நான் முன்பு என் மாப்பிள்ளை தகுதிகளை நம்பினேன், உன் தகப்பனாரோ ஜாதியை நம்பினார். வாழ்க்கை தகுதியை விட வலிமையான ஜாதி அப்போது வென்றது. நான் இப்போது ஆன்மாவை மட்டுமே நம்பப் போகிறேன், அது எல்லாவற்றையும் விட வலிமையானது. எது நடந்தாலும் நடக்கட்டும், வா நாம் நேராக சென்று உன் தகப்பனாரிடம் சம்மதம் கேட்போம் என்றார். இருவரும் பெண்ணின் வீட்டிற்கு சென்றனர். அங்கு மாநில அளவிலான உயர்மட்ட காவல் அதிகாரி டிஜிபி பெண்ணின் தகப்பனாரின் வீட்டுக்கு வந்திருந்தார். இளைஞரின் தகப்பனாரும் உயர் காவல் அதிகாரியும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள். உயர் அதிகாரி பெண்ணின் தகப்பனாரிடம் அதிகாரத்தோடு, உன் பெண்ணுக்கு இந்த பையனை கல்யாணம் செய்துவை, இவன் என் மகனை போன்றவன், ஜாதியெல்லாம் பார்க்காதே என்று உத்தரவிட்டார். வேறு வழி இல்லாமல் பெண்ணின் தகப்பனாரும் ஒப்புக்கொண்டார். கல்யாணம் இனிதே நடந்தது. அகந்தை 3 ஆண்டுகளில் சாதிக்க முடியாததை ஆன்மா அரை மணி நேரத்தில் சாதித்தது. எனவே அடுத்த முறை நம் தகுதியை பற்றி உயர்ந்த எண்ணம் ஏதாவது எழுந்தால் அந்த தகுதிக்கு என்ன கிடைக்கும் என்பதை ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து பார்ப்பது நல்லது. அதன்பின் தகுதியை புறக்கணித்து அன்னையிடம் அடைக்கலம் கோருவது மிகவும் நல்லது. ராதை தனக்கு வெளியே இருந்த இறைவனுக்கு தன்னை சமர்ப்பணம் செய்தார். ஸ்ரீ அரவிந்தர் பக்தரை தன் இதயத்திற்குள் இருக்கும் இறைவனின் பிரதிநிதிக்கு அனைத்தையும் சமர்ப்பணம் செய்ய சொல்கிறார். அவர் 10 ஆண்டுகள் கடுமையான யோகம் செய்து அதை கண்டறிந்தார். நமக்கு அது 10 வினாடிகளில் தெரிந்து விட்டதால் அதெல்லாம் நம்மால் செய்ய முடியாது என்று அக்கறை இல்லாமல், சில சமயங்களில் அக்கறை இருந்தும் தீவிரம் இல்லாமல் இருந்து விடுகிறோம். சமர்ப்பணத்தை பற்றி எத்தனையோ செய்திகள் கேள்விப்படும் போது எதை செய்வது எதை விடுவது என்று தெரியாமல் திகைக்கிறோம். எல்லோரும் சமர்ப்பணம் என்பதன் சக்தியை உணர வைக்கும் வகையில் மணிக்குறவரை சமர்ப்பணம், அவலி கான்சிக்ரேஷன் என்ற முறையை மதர் சர்வீஸ் சொசைட்டி பக்தர்களுக்காக உருவாக்கியிருக்கிறது. நம் மனதை பாடாயப்படுத்தும் பிரச்சனையை அல்லது நம் கையில் அகப்படாமல் குரங்கு வித்தை காட்டும் வாய்ப்பை எடுத்துக்கொண்டு அதை நம் இதயத்திற்குள் ஒளிவிட்டுக் கொண்டிருக்கும் அன்னைக்கு சமர்ப்பணம் செய்யலாம். அப்படி செய்யும் போது அந்த செயலில் அகந்தை விலகும். அன்னை அடுத்த நிலை அன்னை செயல்படுவார். அது ஜீவாத்மாவின் நிலையோ பரமாத்மாவின் நிலையோ அது என்னதாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், நமக்கு பிரச்சனை தீரும், வாய்ப்பு பலிக்கும். ஒரு பக்தர் பெரிய கம்பெனியில் கான்டாக்ட் எடுத்து வேலை செய்தார். பெரிய தொகை வர வேண்டும், பல மாதங்களாக வரவில்லை, மேற்கொண்டு வேலை செய்ய பணம் இல்லை. வழக்கம் போல எல்லா முயற்சிகளும் தோற்றபின் சமர்ப்பணம் செய்ய நினைத்தார். அவர் நண்பர் மணிக்கு ஒரு முறை சமர்ப்பணம் செய்ய சொன்னார். பக்தரோ, எனக்கு மறந்து விடுகிறது என்றார். மொபைல் போனில் அலாரம் வைத்துக் கொண்டு செய்யுங்கள் என்றார் நண்பர். அதேபடி இதயத்துக்குள்ளிருந்து நினைப்பதுதானே முறை, மொபைல் போன் உபயோகிப்பது ஜடத்தாலான முறை அல்லவா என்று வேறொருவர் கேட்டார். நீங்கள் சொல்வது உண்மைதான் என்றாலும் யாருக்கு எந்த முறை ஒத்து வருகிறதோ, எது பலன் தருகிறதோ அதை பின்பற்றி பிரச்சனையை தீர்ப்பதுதான் நல்லது. எது சரி என்ற விவாதத்தை தத்துவத்தை எல்லாம் பிரச்சனை தீர்ந்தவன் வைத்துக் கொள்ளலாம் என்றார் நண்பர். பக்தருக்கு ஜடத்தாலான செல்போன் முறைதான் சரிப்பட்டு வந்தது. காலையில் 10 மணிக்கு சமர்ப்பணம் செய்ய ஆரம்பித்தார். 3 முறைதான் செய்தார். ஒரு மணிக்குள் கம்பெனியிலிருந்து போன் வந்தது, உடனே வந்து பணத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார்கள். அவரது வியாபார வாழ்க்கையில் அதற்கு முன் அப்படி நடந்ததே இல்லை. எனவே நாம் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் மணிக்கொரு முறை சமர்ப்பணத்தை ஆரம்பித்து அதை அடுத்த நிலைகளுக்கு உயர்த்திக் கொள்ளலாம். அன்னை என்பது ஒரு நிலை, குரு என்பது ஒரு நிலை, பக்தர் என்பது மற்றொரு நிலை. அன்னையை பொறுத்து இந்த மூன்று நிலைகளில் எது உண்மை எது பொய்? எதுவுமே பொய்யில்லை, மூன்றுமே உண்மைதான். நேற்று பக்தராக இருந்தவர் இன்று குருவாகலாம், இன்று குருவாக இருப்பவர் நாளை அன்னையாகலாம். அரசாட்சி மாறி மக்களாட்சி ஏற்பட்டது, அது அரசியல் புரட்சி. அரசாட்சியில் அரசனுக்கு மக்கள் மனநிலையை அறிய முடியாது, அது மிகவும் சிரமம். மக்களாட்சியிலோ தேர்தல் வரும், அச்சமய மக்கள் தங்கள் மனநிலையை வாக்குப்பதிவுகளாக வெளிப்படுத்துவார்கள், அதை அரசாங்கம் அறிய முடியும். துறவி காட்டில் உள்ளார் உயர்ந்தவர், அவருக்கு ஜபம் நிஷ்டை சமாதி உண்டு, நமக்கு அதெல்லாம் இல்லை, நமக்கு வீடு கல்யாணம் திருவிழா உண்டு. துறவிக்கு அவை இல்லை, துறவி வேறு நாம் வேறு, எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கிறோம். தேர்தல் மக்கள் மனநிலையை அரசாங்கத்திற்கு எடுத்து சொல்வது போல சத்திய ஜீவியம் மனித மனத்திற்கும் சச்சிதானந்தத்திற்கும் இடையே இருந்து ஒன்றை அடுத்ததற்கு எடுத்து சொல்லி ஒன்றை மற்றதுடன் சேர்க்கிறது. அது இல்லாவிட்டால் துறவரம் இல்லறம் போல நாம் ஒன்றை ஏற்று மற்றதை விளக்க வேண்டி வரும். ரிஷிகள் அதைத்தான் செய்தனர், இல்லறத்தை விளக்கி துறவத்தை மேற்கொண்டனர். ஸ்ரீ அரவிந்தர் கூறுவது முழுமையை பற்றி, எதை விளக்கினாலும் முழுமை குறையும், முழுமைக்கு குறை வரும்படி நாம் எதையும் செய்யக்கூடாது. நாம் சச்சிதானந்தத்தை ஒரு புறமும் பகுதியான மனித மனத்தை வேறொரு புறமும் வலியுறுத்தினால் இவை எதிரானவை, ஒன்று மெய் அடுத்தது பொய் என்று ஆக வேண்டும். எதிரான இரண்டும் மெய்யாக இருக்க முடியாதல்லவா என்று நாம் கேட்போம். அதனால் ஒன்றை ஏற்க ஒன்று அனுபவிக்க அடுத்ததை மறுத்து விளக்க வேண்டியதாகிவிடும். ஆனால் நாம் மனத்தாலும் மனம் ஏற்படுத்திய உருவங்களாலும் வாழ்கிறோம். சொர்க்கத்தை எட்ட மனத்தையும் வாழ்வையும் அழிக்க முயன்றால் உலகில் இறை வாழ்வு இல்லை என்ற முடிவுக்கு வருகிறோம். நாம் பரமாத்மாவிலிருந்து வந்தவர்கள், மீண்டும் பரமாத்மாவை அடைய வேண்டும். அதை செய்ய உலக வாழ்க்கையை உதறி தள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறோம். இடைப்பட்ட நிலை இல்லை என்று நினைக்கிறோம். சச்சிதானந்தத்திற்கும் நமக்கும் இடையே ஒன்று இருந்தால் அதை நம்மை சச்சிதானந்தத்திற்கும் சச்சிதானந்தத்தை நமக்கும் எடுத்து கூறுமானால் நாம் ஒன்றில் மற்றொன்றை விளக்க வேண்டியதில்லை. அந்த இடைநிலை இருந்து செயல்பட்டால் சத் சித் ஆனந்தத்தை மனம் உயிர் உடல் அனுபவிப்பது சாத்தியம், அதுவே பூலோகத்தில் இறைவாழ்வாக மாறும். சமீபத்தில் ஒன்றை ஏற்று மற்றதை விளக்குவதால் உண்டாகும் பிரச்சனைகள் பற்றிய கதையான நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கோ என்ற சிறுகதை மதர் சர்வீஸ் சொசைட்டியில் விவாதிக்கப்பட்டது. ஒரு வயதான பிராமண வேத விற்பனர் தன் மனைவியோடு வறுமையில் வாழ்ந்து வருகிறார். அவர் வேதங்களில் கூறப்பட்டபடிதான் வாழ்வார், துறவு மனப்பன்மைதான் அவர் லட்சியம். தினமும் கோவிலில் கிடைக்கும் பிரசாதத்தையும் பிறர் தானமாக தரும் அரிசியையும் வைத்து தன் உணவு தேவைகளை கவனித்துக் கொள்வார். அவர் பாட்டனார் தந்த பரம்பரை வழிவந்த சிதிலம் அடைந்த வீடு சிறிய வீடுதான் அவருடைய ஒரே சொத்து. அவருடைய மனைவியோ தன் கணவர் தன் ஞானத்தின் மூலம் ஏதாவது சம்பாதித்தால் நன்றாக இருக்குமே என்று ஆசைப்படுவார். கணவர் மனைவி கூறுவதை கண்டித்து மறுத்து விடுவார். ஒரு நாள் சிறுவன் ஒருவன் ஒரு லாட்டரி சீட்டை பெண்ணிடம் தருகிறான். ஒரு நல்ல காரியத்திற்காக பணம் வசூல் செய்கிறோம் என்று கூறி ஒரு ரூபாய் வாங்கி செல்கிறான். பரிசு சீட்டை பற்றி எதுவும் தெரியாத அப்பெண் பணம் கொடுத்து அச்சீட்டை வாங்கி விடுகிறாள். ஆனால் அன்று மாலை அவரது கணவர் தனது நண்பர்களிடம் பரிசு சீட்டு சூதாட்டத்திற்கு சமமானது, நான் அதை வெறுக்கிறேன் என்று கூறியதை கேட்டு திடுக்கிறார். அதனால் கணவரிடம் தான் பரிசு சீட்டு வாங்கியதை கூறாமல் மறைத்து விடுகிறார். குழுக்களில் இந்த பெண்ணுக்கு முதல் பரிசாக 100,000 ரூபாய் விழுந்து விடுகிறது. கணவரிடம் விஷயத்தை கூறுகிறார். கணவர் கோபப்படுகிறார். உனக்கு 100,000 ரூபாய் வேண்டுமென்றால் நான் உன்னை விட்டு விலகிவிடுகிறேன், நான் வேண்டுமானால் 100,000 ரூபாயை மறந்து பரிசு சீட்டை கிடைத்து போடுகின்றார். மனைவிக்கு 100,000 ரூபாய் இருந்தால் வறுமையிலிருந்து மீண்டு விடலாமே என்று தோன்றுகிறது. அதே சமயம் கணவரையும் மீற முடியாது. நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கோ என்று தவிக்கிறார். இக்கதை மதர் சொசைட்டி மதர் சரி சொசைட்டியின் தலைவர் பார்வைக்கு வந்தது. அவர் வேறொரு முடிவை கொடுத்தார். அன்னையை நம்பி பரிசு சீட்டை கிழித்தெறிந்து விட்டு கணவருக்கு கீழ்ப்படிந்தால் அன்னை செயல்படுவார், கணவர் ஏற்றுக்கொள்ளும் வகையில் பணம் வரும் என்று கூறினார். அதன்படி கதையை மாற்றி அமைக்க சொன்னார். கதை மீண்டும் தொடர்ந்தது. மனைவி அன்னையை பற்றி கேள்விப்படுகிறார். சாதகர் ஒருவர் பரிசு சீட்டொன்றை அன்னையிடம் அனுப்பி இந்த சீட்டுக்கு பரிசு கிடைக்க வேண்டும் என்று ஆசீர்வதியுங்கள் என்றார். இறை சேவைக்கு இது போன்ற பரிசு சீட்டு பணம் உதவாது என்ற அன்னை அந்த பரிசு சீட்டை கிழித்திருந்தார். இந்த நிகழ்ச்சி குழம்பி நிற்கும் பெண்ணிற்கு தெளிவை தந்தது. அன்னை பரிசு சீட்டை கிழித்தெறிந்து விடுகிறார். கணவர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். சில நாட்கள் கழித்து அரசாங்க அதிகாரிகள் அந்த வேத விற்பனரின் வீட்டுக்கு வருகிறார்கள். உங்கள் வீட்டை சோதனை போட வேண்டும் என்கிறார்கள். பத்மநாபசாமி கோவிலின் நிலவரையை திறந்த போது பெரிய புகிஷம் கிடைத்தது. அங்கிருந்த குறிப்பீட்டில் உங்கள் பாட்டனார் பத்மநாபசாமி கோவிலுக்கு செய்த சேவைக்கு சன்மானமாக 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொற்காசுகளை பரிசாக கொடுத்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்கிறார்கள். வீட்டின் பரலிலிருந்து ஒரு பழைய பெட்டியை எடுக்கிறார்கள். அதில் பொற்காசுகள் இருக்கின்றன. அப்பொற்காசுகளை பற்றி அந்த வேத விற்பனருக்கு எதுவுமே தெரியாது. அவருக்கு அரசாங்கம் பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு அதற்கு ஈடாக 1 கோடி ரூபாய் தருகிறது. கோவில் சேவைக்காக பாட்டனார் பெற்ற சன்மானம் என்பதால் அதை கணவர் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார். உலகை பணத்தை உதறாமல் ஏற்கிறார். இது புனைக்கதை என்றாலும் அன்னை செயல்படும் முறையை விளக்குகிறது. நாம் வாழும் உலகம் என்பதே பிரம்மத்தின் கற்பனையில் உண்டான நவரச கதைதான். உலகில் உண்டான பரமாத்மா பலவான ஜீவாத்மாக்களாக ஆகி மீண்டும் பரமாத்மாவை அடைவது சிருஷ்டி பரிணாமம். அதை ஆதரிப்பது 2ம் நிலை சத்திய ஜீவியம். 2ம் நிலை சத்திய ஜீவியம் சலனத்தோடு செல்லாது பின்தங்கி நிற்கிறது. பார்வைக்கு அது பல ரூபங்களாக தோன்றுவது போல தெரியும். எல்லாவற்றிலும் அதுவே உள்ளது. ஜீவாத்மா பரமாத்மாவாக எழுந்து செய்யும் செயலை லீலையை அது ஆதரிக்கிறது. எங்கும் ஆத்மாவில் ஒன்றான அந்த ரூபங்கள் மாறி மாறி வரும் ஆத்ம ரூபங்கள் ஆகும். அதை இறைவனின் தனி ரூபம் என்கிறோம். அதுவே ஜீவாத்மா. இது பிரபஞ்ச ஆத்மா இல்லை. அதனால் உலகில் உள்ள அத்தனை ஜீவாத்மாக்களும் அதனுள் உள்ளன. பிரபஞ்ச ஆத்மாவிற்கும் ஜீவாத்மாவிற்கும் முக்கிய வேறுபாடு எதுவும் இல்லை. நடைமுறையில் மட்டுமே மாற்றம் உண்டு. அதற்கு ஸ்ரீ கர்மயோகி ஒரு உதாரணம் தருகிறார். மகனுக்கு வீட்டை வாடகைக்கு கொடுத்தால் அவன் குடியிருப்பவனாகிறான், அதனால் மகன் இல்லை என்று ஆகாது. நடைமுறையில் அக்ரிமெண்ட் படி மகன் வேறு குடியிருப்பவன் வேறு, ஆனால் உண்மையில் இருவரும் ஒருவரே. பிரபஞ்ச ஆத்மா எல்லா ஜீவாத்மாக்களையும் தான் என அறியும். இருந்தாலும் ஒவ்வொரு ஜீவாத்மாவுடன் தனிப்பட்ட உறவை ஏற்படுத்திக் கொள்ளும். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பிற ஜீவாத்மாக்களுடன் தனித்த உறவை ஏற்படுத்த பிரபஞ்ச ஆத்மா உதவுகிறது. அப்போது ஜீவாத்மா தன்னை ஒரு தனித்த ஆத்ம ரூபமாக அறியும். முதல் நிலை செயலால் ஜீவாத்மாக்களுடன் ஒருமையை அறியும். 2ம் நிலையில் ஜீவாத்மாவின் ஒருமையையும் வேற்றுமையையும் அறிகிறது. நம் தூய்மையான மனம் இந்த 2ம் நிலையை பிரதிபலிக்கிறது. இது தவிர வேறு எந்த சந்தர்ப்பங்களிலும் சத்திய ஜீவிய வாழ்வு மாற்றத்தை காட்டாது. நாட்டில் பார்லிமெண்ட் ஏற்பட்டு மந்திரி சபை அமைத்து நிர்வாகம் நடக்கிறது. பார்லிமெண்ட் ஏற்படுவது முதல் நிலை, மந்திரி சபை அமைப்பது 2ம் நிலை, நிர்வாகம் 3ம் நிலை. முதல் நிலைக்குரிய அதிகாரம் எலெக்ஷன் கமிஷனிடம் உள்ளது. 2ம் நிலைக்குரிய அதிகாரம் ஜனாதிபதிக்கு உள்ளது. பிரதமருக்கு மூன்றாம் நிலை அதிகாரம் உண்டு. சத்திய ஜீவியத்தின் மூன்று நிலைகளுக்கும் இவற்றை உதாரணமாக கூறலாம். மூன்றாம் நிலை சத்திய ஜீவியத்தில் ஆதரவு தரும் இரண்டாம் நிலை சத்திய ஜீவியம் பின்னால் இருப்பதில்லை. அது செயலில் நுழைந்து அதிகாரத்துடன் செயலில் கலந்து கொள்கிறது. இந்த மூன்றாம் நிலை ஆனந்தமயமான இரட்டை வாழ்வாகும். வக்கீல் கட்சிக்காரனது வழக்கை நடத்துவதற்கும் தன் வழக்கை தானே வக்கீல் நடத்திக் கொள்வதற்கும் உள்ள வித்தியாசம் இது. தன் வழக்கில் வக்கீல் முழு வேகத்துடன் பேசுவார். பிரபஞ்ச ஆத்மாவிற்கும் ஜீவாத்மாவிற்கும் உள்ள வேறுபாட்டை நிலை நிறுத்துவதே இந்த இரட்டை வாழ்வாகும். கம்பெனி முதலாளியுடையது தொழிலாளிக்கு சம்பளம் உண்டு என்றால் தொழிலாளி மனதளவில் கம்பெனியை விட்டு பிரிந்து விடுகிறான். அகந்தை பிரபஞ்சத்தை விட்டு இது போல விலகி தனித்திருக்கிறது. மாறாக தொழிலாளி கம்பெனியை தன் கம்பெனியாக கருதி வேலை செய்வது அதிக பலனையும் அதிக சந்தோஷத்தையும் தரும். நாம் தியான மையத்திற்கு வருகிறோம், பக்தராக வருகிறோம். நாம் வேறு, தியான மையம் வேறு. தியான மையத்தில் மற்றவர்கள் பொறுப்பை பார்த்துக் கொள்வார்கள், நம் பங்கு போய் பிரார்த்தனை செய்துவிட்டு வருவதுதான் என்றும் நினைத்துக் கொள்ளலாம். அல்லது இது நம் தியான மையம், இந்த தியான மையத்தில் இருக்கும் அனைத்திற்கும் நானே பொறுப்பு என்று பொறுப்பை இழுத்து போட்டுக் கொண்டு நாம் வேலை செய்யலாம். அப்படி செய்தால் பக்தருக்கும் முன்னேற்றம் வரும், தியான மையத்திற்கும் முன்னேற்றம் வரும். பிரிந்து நின்று கூடி வாழ்வது பெரிய இன்பம் தரும். அதையே இந்த நிலை காண்கிறது. பிரிவது கூடி வர வழி, பிரிந்து கூடுவது அதிக சந்தோஷம் தரும் என்பது இந்த நிலை. எந்த அளவுக்கு மேலே கீழும் பிரிந்துள்ளதோ அந்த அளவுக்கு அஸ்திவாரம் அதிக சந்தோஷத்தை அனுபவிக்கும். அரவிந்தரோடு இருந்த பக்தர் ஒருவர் அன்னையை பற்றி ஆங்கிலத்தில் ஒரு கவிதை எழுதினார். அது ஹிம் டு த மதர் ஆஃப் ரேடியன்ஸ், பிரபைகளின் ஆனந்தைக்கு அன்னைக்கு ஒரு பாசுரம் என்பது அதன் பொருள். பிரபை என்றால் ரேடியன்ஸ் என்று கூறலாம், ஒளி ஒளிக்கற்றை என்று கூறலாம். ஹிம் என்றால் இறை துதி பாடல், பாசுரம் என்று கூறலாம். இப்பாடலில் பக்தர் இறைவனை பற்றியும் ஆத்மா அகந்தை பற்றியும் எழுதுகிறார். இறைவனோடு ஒன்றாகி இருப்பது உயர்ந்த நிலை என்றாலும் அந்த நிலை எனக்கு கிடைத்த பின்னும் நான் பிரிந்திருக்கும் நிலை வேண்டும், ஏனென்றால் அப்போதுதான் எனக்கு அதிகபட்ச ஆனந்தம் கிடைக்கும் என்கிறார். எல்லாமே பிரம்மம்தான் என்றாலும், எல்லாமே ஒன்றுதான் என்றாலும், தன்னிலிருந்து தன்னை பிரித்து பார்ப்பதால் தான் லீலை நிகழ்கிறது, ஆனந்த அனுபவம் உருவாகிறது. இப்பாடலை ஸ்ரீ அரவிந்தர் தன் கைப்பட திருப்பி எழுதினார். அதனால் இதை வாசிக்கும் பக்தர்களுக்கு இறைவன் மீது ஆர்வம் எழும், அகந்தை குறையும். அந்த பாடலை தமிழில் இப்போது வாசிக்கிறேன். பிரபைகளின் அன்னைக்குரு பாசுரம். ஒளி இருண்ட குகையினுள் வருவது போல என்னுள் ஒரு அகநிறைவு வந்தது. அது என்னை நிறைவிக்கிறது, குளிர்விக்கிறது. அது வாழ்வின் பல்வேறு இழைகளை அதிரச் செய்கிறது. அது நேற்றைய மறக்கப்பட்டுவிட்ட சாதனைகளின் தொடுகையை கண்டறிந்து விட்டது. அது இன்று மாறி வரும் உருவங்களின் பிடத்தின் மேல் நாளைய புதியவற்றை தொடங்க எனக்கு வல்லமை தருகிறது. கீழிருந்து மேலெழும் வாழ்வின் அதிர்வோட்டங்கள் மேலிருந்து கீழிறங்கும் விண்ணகத்து ஒளிர்கதிர்களை எதிர்கொள்கின்றன. பொய்மையும் இருளும் மெய்மையாகவும் ஒளியாகவும் நிலை மாறுகின்றன. கோரமும் தவறும் அழகாகவும் சரியாகவும் நிலை மாறுகின்றன. பிரபைகளின் அன்னையே, என் மனதின் குறுகலான எல்லைகளுக்குள் நீ உருவாகிவிட்டாய் என்று தொடங்கும் அந்த நீளமான பாடலை படிப்பது நம்முடைய ஆர்வம் மிகவும் உயர்வதற்கு உதவியாக இருக்கும். ஒரே சந்தோஷத்தை மூன்று வகைகளாக அனுபவிப்பதே மூன்று நிலைகள். ஆனந்தம் ஒன்றுதான், அனுபவிப்பவரும் ஒருவர்தான். ஆனால் அனுபவிக்கும் வகைகளோ மூன்றாக உள்ளன. ஜீவாத்மா பரமாத்மாவிலிருந்து வெளிவந்து மீண்டும் பரமாத்மாவை அடைவதை ரிஷிகள் கண்டு ஜீவாத்மா அழியக்கூடியது என்று முடிவு செய்துவிட்டனர். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் மாறாக கூறுகிறார், பரமாத்மாவே ஜீவாத்மா, பரமாத்மா ஒன்று, ஜீவாத்மாவும் ஒன்று, பரமாத்மாவும் நித்தியம், ஜீவாத்மாவும் நித்தியம் என்கிறார். இந்த மூன்று நிலைகளும் ஒரே சத்தியத்தை அனுபவிக்கும் மூன்று வழிகளாகும். அனுபவிக்கப்படும் சத்தியம் ஒன்றே, அனுபவிக்கும் முறைகள் தான் வேறு. வாலிபால், டென்னிஸ், ஃபுட்பால் விளையாடினால் மூன்றும் விளையாட்டே, வெவ்வேறு வகையான விளையாட்டுகள், அனுபவிக்கும் ஆத்மாவின் நிலையும் வேறு, ஆனால் மூன்றுமே விளையாட்டுதான். ஆனந்தத்தின் ரூபங்கள் மாறுகின்றன, ஆனால் அவை அனைத்தும் சத்திய ஜீவியத்தின் மாறுபட்ட ஆனந்த நிலைகளே. எங்கும் அஞ்ஞானமோ பொய்யோ எழவில்லை. எனவே இவற்றின் அடிப்படையில் ஏற்பட்ட வெவ்வேறு பிரிவுகளை நாம் ஏற்கக்கூடாது என்று ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். அகந்தையின் பல நிலைகளை பற்றியும், அது எப்படி இறைவனை சத்தியத்தை நோக்கி மனிதர்களை முன்னேற விடாமல் தடுக்கிறது என்பதை பற்றியும் அன்னை அசன் டு ட்ரூத் என்ற நாடகமாக எழுதினார். நல்ல எண்ணம் கொண்ட பரோபகாரியிலிருந்து மோட்சத்தை நாடும் துறவி வரை எப்படி ஒவ்வொருவராக தங்களுக்கு ஒத்துவரும் காரணங்களை கூறி இறைவனிடமிருந்து விலகுகிறார்கள் என்பதை இந்த நாடகம் வெளிப்படுத்துகிறது. ஏற்கனவே உங்களில் சிலர் இந்த நாடகத்தை ஆங்கிலத்தில் படித்திருக்கலாம். இந்த நாடகத்தை சுருக்கமாக கூறுகிறேன். சத்தியமலை என்ற செங்குத்தான மலை ஒன்று இருந்தது. கடுமையான அதன் மீது நிற்காமல் ஏறிக்கொண்டே இருந்தால் இறுதியில் ஒளிமயமான தூய சத்தியத்தை அடையலாம். பரோபகாரி, நம்பிக்கை இல்லாதவர், விஞ்ஞானி, கலைஞன், மாணவர்கள், காதலர்கள், துறவி, இரண்டு உண்மையான ஆர்வலர்கள் கொண்ட குழு ஒன்று அந்த சத்திய மலையின் மீது ஏறுகிறது. பரோபகாரி, மனிதர்கள் இல்லாத இடத்தில் நான் யாருக்கு பரோபகாரம் செய்ய முடியும் என்று கூறி முதற்கட்டத்திலேயே தங்கிவிடுகிறார். இரண்டாவது கட்டத்தில் இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று கூறி நம்பிக்கையற்றவர் விலகிவிடுகிறார். அறிவியல் ஆதாரம் எதுவும் இல்லை என்று ஞானியும், தான் கண்ட உண்மைகளை கலையாக்க வேண்டும் என்று கலைஞனும் கூறி மூன்றாவது கட்டத்தில் ஒதுங்கி விடுகின்றனர். நான்காவது கட்டத்தில் மிகவும் களைப்பாக இருக்கிறது என்று கூறி மாணவர்கள் நின்று விடுகிறார்கள். ஐந்தாவது கட்டத்தில் உனக்கு நான், எனக்கு நீ, வேறெந்த உண்மையும் சத்தியமும் நமக்கு வேண்டாம் என்று கூறி காதலர்கள் நின்று விடுகிறார்கள். ஆறாவது கட்டத்தை அடைந்ததும் எனக்கு வேண்டிய சத்தியத்தை நான் அடைந்து விட்டேன், இனி நான் நகரமாட்டேன் என்று துறவி கூறுகிறார். யாருமே இல்லாத ஏழாவது கட்டத்தை ஆணும் பெண்ணுமான உண்மையான ஆர்வலர்கள் அடைகிறார்கள். அங்கோ இருக்கிறது, சத்தியத்தை அடையும் வரை நான் தொடர்ந்து தயங்காமல் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற முடிவெடுக்கும் அந்த இருவரும் பாதாளத்தில் காலெடுத்து வைக்கிறார்கள். இறைவனை நம்பி இறுதி அடியை எடுத்து வைக்கிறார்கள். அப்போது இறை அருள் குறுக்கிடுகிறது. அந்த இருவரை மட்டும் இறை அருள் தூக்கிச் சென்று தூய சத்திய பூமியில் இறக்கி விடுகிறது. அகந்தை உள்ளவரை பயணத்தின் நடுவில் நாம் நின்றுவிடுவோம். இறைவனை நம்பி நம்மால் இயன்றதை செய்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தால் நமக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அப்போது நாம் ஜீவாத்மாவாகவும் பரமாத்மாவாகவும் மாறிவிடுவோம். இது எத்தனை பெரிய காரியமாக இருந்தாலும் நடக்கும் என்று அன்னை கூறுகிறார். அவர் கூறியது போல இங்கிருக்கும் பக்தர்கள் வாழ்விலும், அந்த பக்தர்கள் நேசிக்கும் தியான மையங்களிலும் பெரிய அளவில் பெரிய காரியங்கள் பலிக்க வேண்டும், அதற்கு அன்னை அருளற்றும் என்று கூறி நேரமாகவிட்டபடியால் கேள்வி கேட்க முனைபவர்கள் தங்கள் கேள்விகளை கர்மயோகி .net forum கேட்கலாம் என்று கூறிக்கொண்டு, அகந்தையை விளக்குவது ஆண்டவனை செயல்பட வைக்கும் வழி என்பதை இந்த அத்தியாயத்தின் மூலம் தெரிந்து கொண்டோம் என்பதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நம் அனைவருக்கும் ராதை கண்ணன் மீது கொண்டதை போன்ற சமர்ப்பணம் நிறைந்த பக்தி உண்டாக வேண்டும் என்றும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.
I want to thank Jerry, the triple set of supermind. He explained the three stages of supermind through the Jain of Sin, Pride and Prejudice. It opened a new dimension in the mind of people. Everybody felt it is very easy how to go, how to shift. That question is answered. First, I want to thank, special thanks from all the audience here to Mr. Gare. Mr. Chandrasekhar avargalukkum engaludaiya nandriyai therivithuk kolgirom. Bharathiyarai pattiya vilakkam அன்னையுடன் கூட இருந்தாலும் பகவானுடன் கூட இருந்தாலும் தங்களுடைய அகந்தையால் செயல்படும் பொழுது நாம் அந்த வாய்ப்பினை எப்படி இழந்து விடுவோம் என்பதை புரிய வைத்தீர்கள். ஆணுக்கு அடங்கியவள் பெண் என்பதை விட்டு கணவனுக்கு மனைவி அடங்கி போனால் எப்படியுள்ள வாய்ப்பு எப்படியுள்ள அதிர்ஷ்டம் வந்து சேரும் என்பதை அந்த கல்வி நல்ல விளக்கம் கொடுத்தீர்கள். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீ அன்னைக்கும் பகவானுக்கும் அப்பா தபசிறு கர்மயோகி அவர்களுக்கும் நன்றி கூறி அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி விடைபெறுகிறோம். வணக்கம்.